அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திக்காஃபுடைய நியத்துடன் கடமை நிறைவேற்றி வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்கள், அல்லாஹ் மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை ஏவல் விளக்கல்களே உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் ஏவியவைகள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில இருக்குமோ அவர் இந்த உலகத்திலும் ஜெயசீலர், நல மறுமையிலும் வெற்றியாளர். யாருடைய வாழ்க்கையில விளக்கல்களை தவிர்த்து நடப்பதும் இருக்குமோ அவரும் இந்த உலகத்திலும் நல மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகிடுவார். ஏவல் விளக்கல்களை யார் கொடுப்போக்குத்தனம் செய்கின்றார்களோ, எல்லைகளை மீறுகின்றார்களோ, வரம்பு மீறியவர்களுடைய கூட்டத்திலே சேர்க்கப்படுவார்கள். நால மறுமையிலும் கேவலம் தோல்வி, பயங்கரமான வேதனைகள், தண்டனைகள், நரகம் அவர்களுக்காக காத்திருக்கிறது. இதுதான் இறை அச்சம் என்பது. இதற்குத்தான் நாங்கள் தக்குவாவுடைய வரை விளக்கணம் கூறுவோம். இந்த தக்குவாவை நானும் நீங்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கடைபிடிப்போம். அதற்காக முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அந்த இறை அச்சத்தை கொண்டு, தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். இந்த உலகம் வந்து போகக்கூடிய இடம், இது ஒரு நாடக மேடை. இதில் உண்மையாளர்கள், பொய்யாளர் போல் பொய்யர்கள் யார் என்கிறத எனக்கும் உங்களுக்கும் தீர்ப்பு செய்ய முடியாது. அதனை தீர்ப்பு செய்கிறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்று நாங்கள் அமலுடைய வீட்டில் இருக்கிறோம், யாரும் எங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்க மாட்டார்கள். இன்றைய நாளில் யார் என்ன பாவங்கள் செய்தீர்கள் என்று யாரும் அதட்ட மாட்டார்கள். அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களுக்கு கூறவும் மாட்டார்கள். அது உங்களோட சம்பந்தப்பட்டது, ஏன் அது தனிப்பட்ட முறையில் நீங்க நடந்ததாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா யாருமே உங்களிடத்துல அவைகளை துருவி ஆராய்ந்து கேள்வி கணக்கு கேட்டு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நாள மறுமையில நீங்க செய்தவற்றுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய வீட்டில் இருப்பீர்கள். அன்று வலா அமல், உங்களுக்கு அமல் கிடையாது, ஒரு அமலுக்கேனும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. அது வெறுமனே சுகண்டியை அனுபவிக்கக்கூடிய இடம். இதனால் இன்று நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கைபியத்தான விஷயங்களை சீர்வர விளங்கி செயல்படுவோம் என்றால் மூமின்களுடைய பட்டியலே சேர்க்கப்படுவோம். அல்லதீனா, யார் மறைமுகமான விடயங்களை கொண்டு உறுதியாகவே நம்புவார்களோ அவர்கள் தான் மூமின்கள், வெற்றியாளர்கள், நேர்வழியில் உள்ளவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஆரம்பத்திலே குர்ஆனில் வியாக்கியானம் சொல்லிவிட்டான். இன்னும் சிலர் பில் கைபுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், ஒன்று அந்த நாள மறுமையில மறைந்த விடயங்கள், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொண்டு பயப்படுவார்கள். இன்னும் ஒன்று, யாரும் இல்லாத நேரத்துல உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள். சமூக வாழ்க்கையில எங்களை நல்லவர்கள் என்று ஆயிரம் பேர் சொல்லலாம், என்றாலும் தனிப்பட்ட நேரத்துல என்னக்கும் ரப்புக்கும் மத்தியில என்ன தொடர்பு இருக்கிறது என்கிறத சிந்தனை செய்து பார்க்கணும். அதுக்கு இன்றி ஒரு மஹாசபத்து நஃப்ஸ், எங்களையே நாங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை வைத்து எடை போட வேண்டும், நான் ரஹ்மானை உண்மையான முறையில பயந்திருக்கின்றேனா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் யாரும் இல்லாத ஒரு வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஏண்ட ரப்புக்கும் எனக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு எப்படி இருந்தது, நான் தனிமையில் ஒரு அறையில இருக்கும் பொழுது இந்த தொடர்பின் உடைய உண்மையான விவகாரம் என்ன, மற்றும் என்னை யாரும் காணாத நேரத்தில் சில விடயங்களை குழங்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களில் என்னுடைய உள்ளம் ரப்போடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா என்கிறத ஒவ்வொருவரும் சிந்தனை பார்த்து அவர்கள் நாள மறுமையிலே பயணிக்கும் பயணத்தில் வெற்றியாளர்களா தோல்வி உள்ளவர்களா என்கிறதுல நிர்ணயிக்க முடியும். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து மடிந்தவர்களும், அதுக்கு பின்னால யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களும் ஒரு நீளமான பயணத்தை போய்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஆஹ்ராவுடைய பயணம் அது நாங்கள் நினைத்த மாதிரி இலகுவானது ஒன்றல்ல. யார் நல்லவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு கண்மூடி திறக்கும் காலம் போல் காட்சி அளிக்கும், யார் தீயவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக
அந்த பயணத்திலே களைப்படைவார்கள். இந்த அறிவு எங்களிடத்தில் வர வேண்டும். இதற்காக நாம் மறைமுகமான நேரத்திலும் தான், சமூக வாழ்க்கையிலும் தான், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக அவருடைய கட்டளைகளுக்கு முதல் உரிமை கொடுத்து வாழ வேண்டும். சமூகத்தில் நாம் சில சந்தர்ப்பங்கள்ல கெட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டு வருவோம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்கள் அது வாழ்க்கை என்றார்கள். எண்ணமே வாழ்வு என்றெல்லாம் பல காவியங்களை கூட பலர் படைத்திருக்கின்றார்கள். இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் துன்னு பில் முஃமினீன கைரா கலிமா சொன்ன ஒவ்வொரு மூமினனும் நீங்கள் நல்லவன் என்று நினையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வெளியிலே வருவார்கள். யாருமே எந்த ஒரு நண்பரை பற்றியும் எந்த ஒரு சஹாபி மனிதனை பற்றியும் என்னிடத்துல தவறான எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு மத்தியில என்னுடைய திறந்த மனதுடன் வர விரும்புகின்றேன். யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்துல வரக்கூடாது. எண்ணம் கெடுவதனால வாழ்க்கையே கெட்டு போகின்றது. இதனால தான் தொடங்கியிருக்கின்றார்கள் என்றால், அதே போல ஒரு அழகிய பண்புகளை, ஒரு அழகிய படிப்பினையையும், நல்லதொரு டீச்சிங்கையும் யாரால கொடுக்க முடியும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. எண்ணங்கள் மோசமாக இருந்து கொண்டு வந்து பலரும் சமூக சேவைகள் செய்வார்கள். அதனால் அவர்களை பற்றி வருடா வருடம் மக்கள் பேசுவார்கள். அவர்களுடைய ஞாபகங்கள் பொழுதெல்லாம் அவர்களை உச்சரிப்பார்கள். என்றாலும் நாள் மறுமையில அவர்களுக்கு பங்கெடுக்க மாட்டாது. அந்த சமூக பங்களிப்பில் இவர் மிகவும் பிரகாசம் அடைந்து மிளிர்ந்து கொண்டிருப்பார். என்றாலும் கூட எண்ணம் கெட்டதாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்துக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ மாட்டான். இதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பாருங்கள், நான் வரும் பொழுது உங்களை பற்றிய யாருடைய கெட்ட எண்ணமும் என்னுடைய உள்ளத்துல வரக்கூடாது. அல்லாஹ்வும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான், சிலருடைய செயல்பாடை வைத்து நீங்கள் தீர்ப்பு வழங்காதீங்க. அதிகமாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தனைகளை புரட்டுவதை தவிர்த்து விடுங்கள். நீங்க சிந்திக்கக்கூடிய, நினைக்கக்கூடிய, எண்ணக்கூடியதில் சிலவற்று பாவமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவை அனுப்புகின்றார்கள் ஒரு கிராமத்துக்கு. அங்கே போயிட்டு அவர்களுடைய நடைமுறைகளை கவனிக்குமாறு சொன்னார்கள். அதானுடைய சப்தம் கேட்கிறதா என்றெல்லாம் பாருங்கள். என்றாலும் இந்த நிபந்தனைகளை எல்லாமே அவர்கள் தவற விட்டார்கள். வரக்கூடிய படையினரும் வேகமாக வந்தார்கள். அவர்கள் வந்ததுமே அங்கே இருந்த மக்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்துட்டார்கள். இந்த சஹாபாக்களின் கூட்டம் திரும்பினார்கள். அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவருமே முர்த்ததாகி விட்டார்கள் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொன்னார். இது தீவிரமாக அவர்களுக்கு நடந்த ஒரு சங்கதியை வைத்து எண்ணப்பட்ட விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்த்ததாகி விட்டார்களா, அவர்களுடன் போர் தொடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கின்றான் என்று படையை தயார் செய்தார்கள். என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய நிதானமான போக்கு, மீண்டும் ஒரு சஹாபியை அனுப்பினார்கள். அவர் அங்கே போனார், மறைமுகமாக முகாமிட்டார். அந்த இடத்திலே உளவு பார்ப்பதற்கு இன்னும் சில நண்பர்களை அனுப்பினார். அவர்களுடைய தொழுகையின் நிலைமைகளை பாருங்கள், அவர்களுடைய ஊர்ல இருந்து அஜானை கேட்கிறதா என்று சிந்தியுங்கள் என்பதனெல்லாம் அவதானித்துட்டு வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஒரு பெரிய கெடுதியிலிருந்து, அரு அநியாயத்திலிருந்து, நாசத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அதற்கேற்ப குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கினான், அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபத்துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் வெறுமனே எண்ணி ஒரு முடிவை எடுத்து அதன் பேர்ல என்னுடைய தூதர் செயல்பட்டு இருந்தால், ஃபத்துஸ்பிஹு அலா கௌமின், நீங்க ஒரு கூட்டத்தை மடமையில போட்டு விடுவீர்கள். அது மட்டும் அல்ல, நீங்க காலா காலம் கைசேதப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ் கண்டித்தான் என்றால், சமூக வாழ்க்கை என்பது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சமூகத்தில் சில திறன் படைத்தவர்கள் இருப்பார்கள், அந்த திறமைக்கு உரிமை கொடுக்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்பில் சேர்ந்தது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கருத்த மனிதர், ஒரு ஹபஷி, இத்தியோப்பியாவில இருந்து வந்தவர் என்றாலும் சையீதுனா பிலால், எங்களுடைய தலைவர் பிலால் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வே அழைத்தார்கள். சஹாபாக்களும் கூட ஹஜ்ரத் பிலால் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நேருக்கு நேர் பேசும் பொழுது சையீதுனா பிலால், எங்களுடைய தலைவர் பிலால் என்றே அழைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் எப்பொழுதும் உபயோகிப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவராக ஆகினார். அல்லாஹ் தக்வாவில் உயர்ந்த மனிதன் ஹஜ்ரத் பிலால் என்ற அளவுக்கு உருவத்திலையும் நிறத்திலையும் அவருடைய அந்தஸ்திலையும் அப்பட பேர் கூட தெரியாது. பிலால் இப்னு அபி ரபா வாப்பாட பேரோட நின்று விடுகிறது. ஆனாலும் சஹாபாக்கள் எனும் பொழுது அவர்களுடைய அந்த ஜெனரேஷன் உடைய ஒரு பட்டியலையே வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வம்சாவளியை சொல்லக்கூடிய பட்டியலையே அவர்கள் தயார் செய்து வைத்திருப்பார்கள். என்றாலும் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்பாவுடைய பேர் கூட வரலாறுல நாங்க தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு ஆகிவிட்டது. ஆனாலும் காபாவில் ஏறி அவர் அசான் சொன்னார். குறைஷிகளை பெரும் தலைவர்கள் கூட கலங்கி போனார்கள். இந்த கருத்த காகம் பிலாலுக்கு ஏற்பட்டு இருக்கும் அந்தஸ்து இன்று என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தால் உள்ளம் வெடித்து மரணித்திருப்பார் என்று அபு சுஃபியான் கூறும் அளவுக்கு அந்த ஹஜ்ரத் பிலாலுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு தொடர்பாக சமீபமாக இருப்பார்களோ அவர்களுக்கு முதல் உரிமைகளை கொடுப்பதோடு யாரெல்லாம் அப்படி இல்லையோ அவர்களையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பண்புடையவர்களாக இருந்தார்கள். முனாஃபிக் உபை இப்னு சலூல் அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்தது முனாஃபித்தனமாக வந்தான், உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமைத்துவம் இல்லாமல் போக வேண்டும், மக்கள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், இவர் மதீனாவில் இருந்து வந்த உடனே இவரின் உடைய செயல்பாடுகளினால் மனிதர்கள் என்னை விட்டுவிட்டார்கள், இவரை கொலை செய்ய வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் திட்டங்கள் போட வேண்டுமோ அந்த திட்டங்கள் எல்லாம் போட்டான். இறுதியிலே ஈமானுக்கும் முனாஃபிக்தனத்துக்கும் மத்தியிலே நடந்த அந்த போராட்டத்தில் ஈமான் தான் வெற்றி பெற்றது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு படுதூறு சொன்னான். சமூக ரீதியாக ஹஜரத் ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்த நாடினான். பல மாத கணக்காக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவதிப்பட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் கலங்கி போனார்கள். சஹாபாக்கள் செய்வதறியாது தடுமாறினார்கள். இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று 15 ஆயத்துகளை சூரத்து நூர்ல ஒரே வரிசையாக இறக்கி வைத்து அவள் நிரபராதி என்று முழு உலகத்துக்குமே கியாமத்து நாள் வரைக்கும் ஓதுவதற்கு அதனை ஓதினால் நன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்துகளாக மாற்றினான் இந்த உபை இப்னு சலூல். இந்த அளவுக்கு ஒரு கெட்ட முனாஃபிக்காக திகழ்ந்தார், மரணிக்கிறார், ஆனாலும் உணர்கிறார் இறுதி கட்டத்தில் ஈமான் சீரான முறையில் நசீபாக அல்ல, காபிரை விடவும் பயங்கரமான வேதனை தான். இஸ்லாத்துக்குள்ள இருந்து நடிக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லிம்களை போல வெறுமனே சமூகத்தில் காட்டிக்கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாவுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை அறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அப்படியான ஒரு முனாஃபிக் தான் இந்த உபை இப்னு சலூல். அவன் முதல் சஃபுலே வந்து நின்று தொழக்கூடியவனாக இருந்தான், இரவு வணக்கங்கள் எல்லாம் செய்யக்கூடியவனாக இருந்தான். என்றாலும் இவைகள் எல்லாமே வெறுமனே நடிப்பு, காண்பிப்பதற்கு இஸ்லாத்துக்கு உடை வைப்பதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை வெறுமனை கேவலமாக ஆக்குவதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை பிரிப்பதற்கு செய்த திட்டங்கள். என்றாலும் இவைகள் எல்லாமே சவுடு பொடியாக மாறிவிட்டது. இறுதியில உணர்கிறான் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினால் எனக்கு கஃன் செய்தால் நல்லதா இருக்குமே. அதோடு ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உபை இப்னு சலூல் உடைய மகன் அப்துல்லா காண்கிறார், ஒரு பாத்திரத்துல தண்ணீர் அருந்தி கொண்டிருக்கிறார். ஓடி வந்தார் யார் சொல்லலாம், கொஞ்சம் நீரை எஞ்ச வையுங்கள், எதற்கு? என்னுடைய தந்தைக்கு கொடுப்பதற்கு. உங்களுடைய உமிழ்பட்ட இந்த நீர் அவரோட கலந்து கொள்ளும் என்றால் ஈமானை நான் அவருக்கு ஆதரவு வைக்கின்றேன், அவர் உண்மையான முஸ்லிமாக மாறிவிடுவார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் பரிவோடு அன்போடு அதிலே மிஞ்ச வைத்து கொடுத்தார்கள். எடுத்துக்கொண்டு சென்றவன், பாப்பா குடிங்க, என்ன இது, ரசூலுல்லா குடித்து எஞ்சிய தண்ணீர். அதனை கையில எடுத்து கொட்டி விட்டு சொன்னான், யாருடையாவது சிறுநீரை கொண்டு வா, இந்த முஹம்மத் குடித்து எஞ்சிய தண்ணியை குடிக்க மாட்டேன், சிறுநீரை குடிக்க தயார், ஆனாலும் இவருடைய நீர் எச்சில் பட்டதை நான் குடிக்க தயார் இல்லை. இந்த அளவுக்கு எதிரியாக இருந்தவன் இறுதியில கஃபன் செய்யப்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் காட்டிய பண்பு தான் அது. உடனே ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்தில் புகாரி ஷரீஃப்ல அதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் அடக்கம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தோண்டி அந்த கபருக்குள்ளே இறங்கினார்கள். இன்றைய போல கொஞ்சம் திரும்புறதுக்கும் முடியாத கபரு அல்ல தோண்டுவார்கள். இப்பொழுது தானே சில அங்குல கபர்கள் தோண்டுகிறார்கள். இது பெரிய அநியாயம். சமூகத்தில தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுகள்ல பொறுப்புகளாக இருக்கக்கூடியவர்கள், ஜனாதா சங்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதனை ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போய் கவனிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் அல்லாவிடத்துல பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு சிறிய கபரு தான் இப்பொழுது தயார் செய்யப்படும். வெறுமனை மையத்தை பிறட்டி ஒரு பக்கம் கிபிலாவை திருப்பதற்கு மட்டும் உண்டான இடம் தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு மோசமான நெருக்கடியான கபர்களை தோண்டக்கூடிய காலம் உருவாக இருக்கிறது. மௌத்தா போனவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அவரை கண்ணியப்படுத்துவது இறுதி கடமையை சீரான முறையில் செய்வதனால்தான். அதனால் பரிபூர்ணமான கூலி கிடைக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் அரபிகளுடைய கபர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அங்கே லஹதை தோண்டுவார்கள். நாங்கள் தோண்டுவது ஷிக் என்ற அந்த கபரு, அதற்கு அரபிலே ஷிக் என்று சொல்வார்கள். லஹதை தோண்டுவார்கள், பெரிய கபரு, அதனை சில இடங்களை செங்கல்லால கட்டி கூட இருப்பார்கள். அதன் பின்னால அந்த லஹத் என்ற வகையில புள்ளக்குள் இருக்கும். அதுல இத்தனை பேரும் இடங்களாம், ஒரு 10 பேரும் இருந்தக்கூடிய அளவுக்கு விசாலமா இருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஒரு நடுத்தரமான கபரையாவது தோன்றதுக்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு பெரிய ஆலோசனையை நடத்த வேண்டும். சொல்ல வருவது, ஹஜ்ரத் ரசூலுல்லா அந்த கபரிலே இறங்கினார்கள். அவனை வெளியிலே எடுத்தார்கள். நபி அவர்கள் உட்கார்ந்து அவனுடைய தலையை தன்னுடைய முபாரக்கான தொடையின் மீது வைத்தார்கள். வாயை திறந்து தன்னுடைய உமிழை துப்பினார்கள். என்னுடைய தண்ணீரை அந்த நேரம் நீ குடிக்கிறதுக்கு மறுத்தாய், என்னுடைய உமிழை இந்த நேரம் நீ சுவைத்துக் கொள் என்று மௌத்துக்கு பின்னாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் பண்போடு நடந்து கொண்டார்கள். இதுதான் சமூகத்தில் காட்ட வேண்டிய பண்பு. மற்றவர்களுடைய சில விடயங்களை வைத்து நாம் பரம்பரைகளாக பகமை பாராட்டி கொண்டிருப்பது புத்தி உடைமை அல்ல. உபை இப்னு ஸலூல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த கெடுதிகள் வலியும் கணக்கில் எழுதலாம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழிட்டதை கபருக்கு மேல் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் பல முனாஃபிக்கீன்கள். அவர்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று உண்மையான முறையிலே கலிமா சொல்லி உறுதியான இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டார்கள். இதுதான் சமூகத்துக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமை. சமூகத்தில் யாராக இருந்தால் என்ன, எங்கிருந்து வந்தால் என்ன, அவரிடத்துல மார்க்கத்துக்கு உண்டான உதவி உபகாரங்கள் இருக்கிறதா, அவரிடத்துல தீனுக்குரிய பிரகாசம் மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா, அப்படி என்றால் அவரை நாங்கள் வரவேற்போம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு டமஸ்கஸ்ல இருக்கும் பொழுது கனவுல வந்து, என்ன பிலால், என்ன பார்க்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு மனம் வரலையா? அழுது கொண்டு ஓடோடி வந்தாங்க. அஜான் சொன்னாங்க. சொன்னதன் பின்னால மக்கள் எல்லாருமே வெளியிலே வந்தாங்க. ரசூலுடைய காலத்தில் அஜான் கேட்குது, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த அஜானை கேட்டு கண்கள் கண்ணீரோட வெளியிலே வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிலால் நீங்க மதீனாவிலே தங்கிறீங்க, ரசூலுடைய காலத்தின் அஸான் தொடர்ந்தும் கேட்கட்டும். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருப்பி அவர்களுக்கிடத்துல கேட்ட கேள்வி, பிலால் நீங்க என்ன, அபூபக்கர் நீங்க என்ன உரிமையிட்டீங்க, உரிமையிட்டது உங்களுக்காகவா அல்லது அல்லாவுக்காக, என்ன சொல்றீங்க பிலால், நான் அல்லாவுக்காக தான் உங்களை உரிமையிட்டேன், அப்படின்டா விடுங்க என்னுடைய பாதையை, நான் போறேன் என்று அவர்கள் மீண்டும் திமஷ்க்கு போனார்கள். கரிபான சகோதரர்களே, அல்லாவுக்காக வேண்டி யார் செயல்படுவார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை கொண்டு சமூகத்துக்கு நலவே செய்வார். எங்கிருந்து வந்தார் ஹசரத் சுஹைப்? சுஹைப் அவர் ரோம்ல இருந்து இட்டலியில இருந்து வருகிறார். அரபிகளுடைய தன்மையை பார்த்தா எங்களுக்கு தெரியும், அவர்கள் வெளிநாட்டுக்காரர்களை பெரிதாக மதிக்கிறது கிடையாது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் பண்பை கற்பித்து போனார்கள். ஹஜரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி வரவேற்றார்கள்? அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார். எல்லோரும் பின்தேர்கிறார்கள், காஃபிர்கள் இவரை கொண்டு விட வேண்டும். ஒரு இடத்துல அவருடைய ஒட்டகத்தில இருந்து இறங்கினார், அம்பு கூட்டில இருந்து அம்பை எடுத்தார். அவர்களை பக்கம் இலக்கு பார்த்து விட்டு சொன்னார், பாருங்க ஆனா அருமா மின்கும், உங்கள் எல்லோரை விடவும் அம்பெறுவதில நான் தேர்ச்சி பெற்றவன், நீங்க என்னோட போராடினா அம்பு கூட்டில் அம்புகள் தீரும் வரைக்கும் உங்களுடன் நான் போராடுவேன், இறுதியில் அவைகள் தீர்ந்து விட்டால் என்னுடைய வாளினால் உங்களுக்கு சுழற்றுவேன், அந்த வாளும் என்னுடைய கைவிட்டு நழுவி நான் உங்களுக்கு அகப்பட்டு விட்டால் நீங்கள் நாடியதை செய்யலாம், அதனால் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தருவான், என ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தரிக்கும் இடத்தை காட்டி விடுவான். இரண்டாவது சஜஷன் ஒன்று நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன், மக்கத்துல இன்னென்ன இடங்கள்ல எனக்கு நிறைய சொத்துகள் செல்வங்கள் இருக்குது, என்ற வழிய விடுங்க, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போறேன், நீங்க என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பொருள்களின் மீது ஆசை கொண்டவர்கள் ஹசரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழியை விட்டார்கள். திரும்பி போய் பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். ஹசரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசரத் ரசூலுல்லாஹ் இடத்துல வரும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கின்றான், ஒமினு நாசி மையஸ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாதில்லாஹ் வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். அடியார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய ஆத்மாவையே அல்லாஹ்வுக்காக வேண்டி வித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் இப்படியான அடியார்களோட ரவூஃபும் பில் இபாத், மிகவும் இரக்கமுள்ளவன் என்று அங்க சுஹைப் ரலியல்லாஹு தஆலா உடைய பெயர் கூறப்படாவிட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்காக அந்த ஆயத்தை இறக்கினான். இப்படியாக அவர்கள் வாழ்ந்ததே மார்க்கத்துக்காக, இதனால் அவர்களுடைய பெயர்கள் தான் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துகளாக உச்சரிக்கப்படுகின்றது. அதனை விளங்கியவர்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாதவர்கள் வெறுமனே குர்ஆனை ஜபித்து விட்டு போவார்கள். அந்த வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது வருகின்றார் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹிடத்தில் தூரத்தில் இருந்தே நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனின் ஆயத்தை ஆதாரமாக வைத்து நன்மாராயம் சொன்னார்கள், ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, அபூ யஹ்யா நீங்கள் செய்த வியாபாரம் லாபகரமானது, மனிதர்கள் ஆக சிறந்தவர் சுஹைப், அவருடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் எப்படியானது, லௌலம் யஹ்ஃபில்லாஹு லம் யஹ்ஸிஹி, அல்லாஹ்வுக்கு பயப்படாவிட்டாலும் கூட அவனுக்கு மாறு செய்ய மாட்டான். இன்றைக்கு அல்லாஹ்க்கு பயந்தால்தான் மாறு செய்யறதில்லை, ஆனா அவருடைய தன்மை எந்த அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு பயப்படாவிட்டாலும் மாறு செய்ய மாட்டார். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஹசரத் சுஹைப்புக்கு மார்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார்கள். என்றாலும் அவர் வந்தது ரோம்ல இருந்து. எங்கிருந்து வருகின்றார் ஹசரத் சல்மான்? ஈரான்ல இருந்து வருகின்றார் ஹசரத் சல்மான். அந்த அளவுக்கு அறிவில் நிறைந்தவர் ஹசரத் ரசூலுல்லாஹ். வருவதற்கு முன்னாலே ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர், பல கட்டங்களை கடந்து தடைகளை தாண்டி மதீனாவுக்கு வந்து ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல ரீதியிலும் பரிசீலனை செய்து இஸ்லாத்தை ஏற்று கொண்டவர், ஒரு பெரிய செல்வந்தராக திகழ்ந்தவர் அடிமையாக மாறினார் இஸ்லாத்துக்காக வேண்டி. இறுதியிலே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஈச்ச பல மரங்களை நட்டி அதே வருடத்தில் அதனுடைய பழங்கள் காய்த்து 300 மேற்பட்ட மரங்களை கொடுத்து அந்த ஹசரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உரிமையிட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி இடத்துல பயத் செய்தார்கள். மார்க்கத்தில் ரொம்ப சிறந்தவராக ஆனாரு. சமூகத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்தாரு. அந்த சமூக சேவையின் பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு மாறிட்டது? சஹாபாக்கள் மக்கத்து மதீனத்து வாசிகள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். மதீனத்து வாசிகள் சொல்கின்றார்கள், சல்மானு மின்னா, சல்மான் எங்களுடைய ஆள், சல்மான் எங்கடாள், எங்களை சேர்ந்தவர். இன்றைக்கும் அப்படி சிலவங்க சொல்லிக்கொள்றது, அவர் எங்கடாள், நாங்க அந்த பாட்டி, அத மாதிரி எங்கட பாட்டி, நாங்க அவரோட பாட்டி, சல்மான் எங்கட. மக்கத்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அது எப்படி நடக்கும், சல்மான் மின்னா, சல்மான் எங்களை சேர்ந்தவர். அதே நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லா வந்தாங்க, என்ன தகராறு சொன்னாங்க, மதீனத்து சஹாபாக்களை பார்த்து சல்மான் உங்கட இல்லை, மக்கத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சல்மான் உங்களையும் இல்ல, சல்மான் மின்னாவும் அகலில் பை, சல்மான் என்னை சேர்ந்தவர், அவர் ஒரு அரபி இல்ல, அவர் ஒரு பர்ஷியன், அவர் ஒரு ஈரானி, அவர் பர்ஷியன் பாஷை பேசக்கூடியவர். என்றாலும் ரசூலுல்லா கொடுத்த உரிமையை பாருங்கள், ரசூலுல்லா சமூகத்தில் காட்டின அந்த பண்பை பாருங்கள், அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார். இப்படித்தான் நபி அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள். ஆனால் சமூகத்தை பிரிக்கும் தன்மை இன்று எங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறது. சிலருடைய ஒரு பலவீனத்தை வைத்து வாழ்க்கை பூராவும் அவரை நாசமாக்கக்கூடிய சமூகம் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஒருத்தருக்கு சுமக்க முடியாத ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பம் பார்த்து அதற்குண்டான கட்டங்களை அமைத்து அதற்குரிய அதிகாரிகள் வரும் பொழுது அவருடைய பலவீனத்தை காட்டி அவருடைய ஏனைய தன்மைகள் எல்லாமே முறியடிச்சு அவரை குளித்தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் நம்மிலே இருக்கத்தான் செய்கின்றார். இவைகள் எல்லாம் நாளை மறுமையிலே இருள்களாக வந்து சேரும். ஹஜ்ரத் ரசூலுல்லா ஒவ்வொருவரையும் ஆதரித்தார்கள், அவர்களுக்கு உதவியுரிமை கொடுத்தார்கள். எங்கிருந்தோ வந்தவர் என்று அவர்களை தட்டி கழிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக வாழ்க்கைக்கு வித்திட்ட முறைகள் அது எங்களால் சொல்லி முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மன்னிப்புகள் எங்களால் கூற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தன்மைகளை ஹஜ்ரத் ரசூலுடைய சமூக வாழ்க்கை சம்பந்தமாக சொல்லுகிறான். அதில் முதலாவது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும், லஹும் என்றால் அவர்களுக்கு, அவர்களுக்கு என்றால் சமூகத்துக்கு. நபியே, இந்த சமுதாயத்தோட நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய இரக்க மனப்பான்மை என்னை ஆச்சரியத்தில் ஆட்டுது. அல்லாஹ் ஆச்சரியமாக பேசுகிறான், நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டானவராக, இந்த அளவுக்கு சமூகத்தோட பரிவோடு நடந்து கொள்றீங்களேன், இதனை நான் ஒரு ஆச்சரியமாக காண்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும். இரண்டாவது சொல்கிறான், வலவ் குந்த ஃபல்லன் ஜலீலல் கல்பி, நீங்கள் அவசரமாக முருகக்கூடியவராக, கோபமுடையவராக, உள்ளத்தில நீங்க கடும் தன்மையுடையவராக ஆகியிருந்தால், உலவ் குந்த ஃபல்லன் ஜலீலல் கல்பி லன் ஃபல்லோ மின் ஹவுலிக், உங்களோட சேர்ந்து யாருமே இருக்க மாட்டார்கள், எல்லாரும் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். இந்த தன்மைகள் சமூகத்தோட செயல்படும் பொழுது நம்மிடத்தில் இருக்கின்றதா? இன்று எங்களின் காரணமாக மார்க்கம் இல்லாமல் போனவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில இருளாக வந்து சேரும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், இளைஞ்சலரும் இதனால தவறுகள் நடக்கும் அவர்களுக்கு மத்தியில மன்னியுங்கள். நபியே, தவறுகள் நடக்கும் பொழுது மன்னிக்கும் மனப்பான்மை நம்மிடத்திலே வர வேண்டும். ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய யுத்த தந்திரங்கள் எல்லாமே காஃபிர்களுக்கு அறிவித்தார். பத்ருடைய சஹாபி என்றாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதானமான போக்கை கையாண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், உங்களுடைய பகைவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னான். அத்துடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய சஹாபாக்கள் என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான், ஏன் அவர்கள் ஹக்குக்கும் பாத்திலுக்குமாக வேண்டி போராடியவர்கள் ஹக்கு அழிந்து போகும் பொழுது அதற்காக உறுதியாக நின்றவர்கள், இதனால் அவர்களுடைய குற்றங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அளவுக்கு அல்லாஹ்வும் குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கிறான். ஆனாலும் அவருக்குள்ள முனாஃபிக் தனம் இருக்கல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணின் கையிலே அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை மதீனாவுடைய ரௌலத்துல் ஹா என்ற இடத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களை அனுப்பி கண்டுபிடிச்சு அதனை எடுத்துக்கொண்டு கடிதத்தை வாசிக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து விதமான திட்டங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாத்திபை அழைத்தார்கள், ஏன் இப்படி செய்தாய் யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் உங்களை காட்டிக் கொடுப்பதற்கு அல்ல, மாறாக அந்த மக்கத்துல என்னுடைய சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு பாதுகாவலாக அங்க சில காபிர்களோடு சேர்ந்து அவருடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், இதனால அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றி இதுவரைக்கும் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாதுகாவல் இருக்கத்தான் செய்து, ஆனாலும் என்னுடைய குடும்பம் இங்கே இருக்கிறார்கள், யாருமே பாதுகாவல் இல்லை, அதிலிருந்து தப்புதல் அவர்களுக்கு கூறினேன் என்று சொன்ன நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது தங்கடத்தை முன்வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாவும் அதனை உண்மைப்படுத்தினார். ஆனால் இன்று எங்களால் ஏற்படக்கூடிய தங்கடங்களை உண்மையான முறையில எடுத்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்லை. இதனால் சமூகத்துல அவர் ஓரம் கட்டப்பட்டு விடுகிறார், பல திறமை உள்ளவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விடுகின்றார்கள். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் மாபெரும் பாதகத்தை உருவாக்கும் உண்மையான தன்மையை நாங்கள் குர்ஆன் ஹதீஸினூடாக அன்று வஹி இறங்கியது இன்று இறங்க மாட்டாது என்றாலும் இன்று வஹி பூர்த்தியானது அதற்குரிய விடயங்கள் எந்த முறையில் அறிய முடியும் என்கிறதெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. அவைகளை நாங்கள் சீரான முறையில எடை போட்டு எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே தூட்ட விட மாட்டார்கள், சமூகத்தில் யாரையுமே இழிவுபடுத்திய வரலாறே கிடையாது, யாரை பற்றியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீ கருப்பியின் மகன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை கேட்டதும் சொன்னாங்க, யா அபூ தர், அபூ தர்ரே, இன்னக இம்ரௌன் ஃபீகல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்துடைய அந்த மௌபிய காலத்தினுடைய பண்பு உங்களிடத்துல இருக்கிறது, அப்படியான ஒரு மனிதன் நீங்க, அழுதாரு அழுதாரு தாங்க முடியல. இறுதியில ஹஜரத் பிலாலுக்கு சொல்லுவாரு, பிலால் என்ற உள்ளம் அந்த அளவுக்கு முறிந்து இருக்குது, என்ற கண்ணத்தை வைக்கிறேன் நான் இந்த பாலை இவனை சுடு மணலிலே, அந்த கவலை என் உள்ளத்திலிருந்து போகணும், உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொன்னதுனால நீங்க என் கண்ணத்தை உங்களுடைய பாதங்களால் மிரிங்க. அவரு யுமிக்கி வாயோ ஆணிக் இல்ல அப்படி அணைத்து கொண்டாரு, ரெண்டு பேரும் செய்து அழுதாங்க. இதுதான் சமூக வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு இத மாதிரி ஒன்றை வைத்து ஓரம் கட்டி மக்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களிடத்துல நபி அவர்களுடைய பண்பு எங்க இருக்குது கொஞ்சம் சிந்தனை செய்யுமா? எனவே கனியமானவர்களே, பண்புகள் பேசுறது லேசி, ஆனா எடுத்து நடக்கிறது எங்களது கஷ்டம். நினைக்க கூடாது எங்களுடைய தஹஜ்ஜுத் எங்களை பாதுகாக்கும், நினைக்க கூடாது எங்களுடைய ஹஜ்ஜு உம்ராக்கள் எங்களுக்கு நாளை மறுமை இல்லை மீசானில சிராத்தில எங்களுக்கு துணையாக வரும், இல்ல எங்களுடைய பண்புகள் தான் நாளை மறுமையில துணையாக வரும். அஸ்கலு ஷைன் ஃபில் மீசானி யௌமல் கியாமா ஹுஸ்னுல் குலுக் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கியாமத்து நாள்ல மீசான்ல ரொம்பவும் கடினமானது கனமானது உங்களுடைய நல்ல குணம் என்றார்கள். நபி அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். பல விடயங்கள் சகோதரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவில் நடந்து கொண்ட முறை, ஃபத்ஹு மக்காவில் நடந்து கொண்ட முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய யுத்தத்தில் கிடைத்த கனிமத் எல்லாம் நவ முஸ்லிம்களுக்கு அதிகம் அதிகமாக கொடுத்தார்கள். அன்சாரி சஹாபாக்கள் அவர்கள் சகோதர வாஞ்சையுடன் முஹாஜிர் சஹாபாக்களோட முக்கத்து சஹாபாக்களோடு இணைக்கப்பட்டார்கள். தந்தை அனைத்து வஸ்துகளையும் கொடுத்தார்கள். மனைவியை கொடுத்தவர்கள் ஏராளம். தலாக் சொல்லி ரெண்டு மனைவி இருந்தவர்கள் ஒருத்தர் தலாக் சொல்லி கொடுத்து உதவி செஞ்சார். எந்த அளவுக்கு உதவி, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீராஸ் வராசத்துடைய சொத்துக்கு கூட அந்த அன்சாரியோட முஹாஜிர் சஹாபியை பங்குபடுத்தினார். பிறகு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அப்படியான ஒரு வராசத் முறை இல்லை என்ற அளவுக்கு ஆக்கிவிட்டான். அது சொந்தங்களுக்கு மத்தியில தான் பிரிய வேண்டும் என்றால் இந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தார்கள். தனக்கு தேவை இருந்தாலும் கூட அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த அளவுக்கு சகோதர வாஞ்சியோட செயல்பட்டார்கள். உஹுவத்துல் ஈமான் அக்வாமின் உஹுவத்தின் நசப், ஈமானுடைய சகோதரத்துவம் அது இரத்த சொந்த சகோதரத்துவத்தை விடவும் உறுதியானது என்கிறத இந்த மக்கத்து சஹாபாக்களும் மதினத்து சஹாபாக்களும் முழு உலகம் முடியும் வரைக்கும் காட்டிவிட்டு ஒரு படிப்பினையாக ஆக்கி நமூனாவாக சென்று விட்டார்கள். இந்த சஹாபாக்களை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்துடன் இணைத்தாங்க. அந்த சகோதரத்துவத்துடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த நன்மாராயம் என்ன, ஹைபருடைய யுத்தத்தில் கிடைத்தவைகள் அனைத்தும் நவமுஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க என்ற ஒரு அன்சாரி சஹாபி சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. மற்றும் ஒரு முஹாஜிர் சஹாபி காதில கேட்டது, ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வச்சாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் ஒன்று கூட்டினாங்க, ஒரு ஹுத்பா செஞ்சாங்க, சொன்னாங்க, அன்சாரி சஹாபாக்களே நீங்க வழிகேட்டில் இருந்தீங்க, அல்லா என்ன கொண்டு உங்களுக்கு நேர்வழியை காட்டினான், நீங்க இருள இருந்தீங்க என்னின் மூலமாக பிரகாசம் தந்தான், நீங்க ஏழைகளாக இருந்தீங்க என்னின் மூலமாக செல்வந்தர்கள் ஆனீங்க, நீங்க மார்க்கம் எது என்று அறியாது இருந்தீங்க, அல்லா உங்களை மார்க்கத்தின் பேர்ல கண்ணியப்படுத்தினான் என்று அடுக்கிக் கொண்டே போறார்கள் சஹாபாக்கள். கண்கள்ல கண்ணீர், தலையை கீழே போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நபி அவங்களுக்கு தாங்க முடியல, கண்ணீரோட சொன்னாங்க, நான் இவ்வளவெல்லாம் சொல்லிக் கொண்டு போறனே, நீங்களும் பதில் சொல்லுங்க, என்ன சொல்றது யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு சொல்ல முடியாது, நபியே நீங்க பிறந்த ஊர்ல இருந்து உங்களை விரட்டினாங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம், நீங்க ஒன்றும் இல்லாம வெறும் கையோட வந்தீங்க, நாங்க எங்களுடைய அடைத்தையும் பகிர்ந்து கொண்டோம், உங்களுடைய தீனுக்கு யாரும் உதவி செய்யல, நாங்க உதவியாளர்களாக மாறினோம், யா யுஹல்லதீன் ஆமனு கூனு அன்சாரல்லாஹ். அல்லாஹ் கூட குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், மூமின்களே நீங்க மதீனத்து சஹாபாக்களை போல ஆகிவிடுங்க என்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். சஹாபாக்கள் ஒன்றுமே பேசல, இறுதியில நபியே தாங்க முடியல, யாரும் என்னின் மூலமாக உள்ளத்துல முறிவு ஏற்படக்கூடாது, கொடுத்த அந்த ஆறுதலை பாருங்க. மதீனத்து மக்களே, இந்த நவ முஸ்லிம்களும் முஹாஜிரங்களும் சிவந்த ஒட்டகங்களோட இந்த கனிமத் பொருள்களோட ஒரு பாதையில போகும் பொழுது நீங்க வேறொரு பாதையில வெறும் கையோட போனா உங்களோட ரோட்ல தான் நான் பின்னுக்கால வருவேன், உங்களோட ரோட்ல தான் நான் பின்னுக்கால வருவேன். மக்காவுடைய சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அங்க இருந்தாங்க. மதீனத்து சஹாபாக்கள் சொன்னாங்க, இது போற ரசூலுல்லாஹ் எங்களோட வர மாட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் கேட்டவுடன் சொன்னாங்க, அல் ஹயாத்து ஹயாத்துக்கும் வல் மமாத்து மமாத்துக்கும், மதீனத்து அன்சாரிகளே உங்களினால் என்னுடைய தீன் உயர்வு பெற்றது, நான் வாழ்றதும் உங்களோட மௌத்தாவறதும் உங்களோட. இன்றைக்கு மதீனாவோட ஹஜ்ரத் ரசூலுடைய கபர் இருக்குது, அவங்க பிறந்த நாட்டுல இல்ல. இதுதான் சமூகத்தின் வாழ்க்கை. எனவே கிரியமானவர்களே, சமூகத்துல நாங்க நடக்கக்கூடிய முறைகள் நாளை மறுமையில எங்களுக்கு வெளிச்சங்கள் பிரகாசங்கள் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே செயல்படுவதற்கு தோஃபிக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நாட்டின் நிலைமைகள், பொருளாதார நிலைமைகளை சீர்படுத்துவாயாக. விலைவாசிகளை எங்களுக்கு தாங்க முடியுமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அனுப்பிடுவாயாக. எங்களுடைய அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கலையும் பாதுகாத்து அனுப்பிடுவாயாக. ஒரு சுபிச்சம் பெற்ற நாடாக எங்களை ஆக்கி அனுப்பிடுவாயாக. நமக்கு மத்தியிலே சமூக ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு தோஃபிக் செய்வாயாக. உன்னுடைய தனிப்பெண் கிருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில்ஹம்துலில்லாஹ்.